எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று ஒரு புனிதமான நாள். தமது உன்னதமான உயிருக்கு மேலாக தமது தேசத்தின் விடுதலையை அதி உன்னதமானதாக நேசித்து அந்த உயரிய இலட்சியத்திற்காக சாவை தழுவிக்கொண்ட எமது மாவீரர்களை நாம் போற்றி வணங்கும் நன்னாள். எமது மாவீரர்களின் வீரஞ்செறிந்த போராட்ட வாழ்வையும் அவர்களது ஒப்பற்ற தியாகங்களையும் அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் நெஞ்சில் நிறுத்தி நினைவுகூறும் இத்திருநாளில் ஒரு முக்கிய விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 3 தசாப்தங்களாக தொடர்ந்த எமது வீர விடுதலை போராட்டத்தில் எமது மாவீரர்கள் புரிந்த மகத்தான தியாகங்கள் காரணமாக ஒப்பற்ற போரியற் சாதனைகளை நாம் நிலைநாட்டினோம். உலகமே வியக்கும் வகையில் போர் அரங்குகளில் எதிரி படைகளை விரட்டியடித்து வெற்றிகளை ஈட்டினோம். சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்புக்கு ஆளாகியிருந்த எமது தாயக மண்ணின் பெரும்பகுதியை மீட்டெடுத்து அங்கெல்லாம் எமது நிர்வாக ஆட்சி அதிகாரத்தை நிறுவினோம். உலக நாடுகளின் உதவியுடன் கட்டியெழுப்பப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினது ஆயுதப்படைகளுக்கு ஈடாக படை வலு சமநிலையை நிலைநாட்டினோம். தமிழீழ மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தை சர்வதேசமயப்படுத்தி உலகத்தின் கவனத்தை எம்மீது திருப்பினோம். எனினும் எமது மாவீரர் கண்ட இலட்சிய கனவு இன்னும் நிறைவு பெறவில்லை. எமது தாயக மண் இன்னும் முழுமையாக விடுதலை பெறவில்லை. எமது மக்கள் இன்னும் பூரண சுதந்திரம் அடைந்து விடவில்லை. தமிழீழத்தின் தொன்மை வாய்ந்த வரலாற்று புகழ்மிக்க நகரங்களும் பட்டினங்களும் அங்கு வாழ்ந்து வரும் எமது மக்களும் இன்னும் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பு பிடியிலிருந்து விடுபடவில்லை. அவர்கள் திறந்தவழி சிறைச்சாலைகளில் அடைபட்டு நசிபட்டு மிதிபட்டு வாழ்கிறார்கள். தமது சொந்த மண்ணிலிருந்து வேர் அறுபட்டு இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் தாம் பிறந்து வாழ்ந்த நிலங்களுக்கு திரும்ப முடியாது அகதி முகாம்களில் அல்லற்படுகிறார்கள். எமது மக்களின் துயரும் துன்பமும் தொடர்கிறது. தேச விடுதலை என்ற எமது லட்சியம், எமது மாவீரர்கள் கனவு கண்ட அந்த சத்திய லட்சியம் இன்னும் நிறைவு பெறவில்லை. எனது அன்பான மக்களே, தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே என்றுமில்லாதவாறு ஓர் இக்கட்டான சிக்கலான சூழ்நிலையை நாம் இன்று எதிர்கொண்டு நிற்கின்றோம். போருமின்றி, நிலையான சமாதானமுமின்றி, இயல்பு நிலையுமின்றி, இடைக்கால தீர்வுமின்றி, இனப்பிரச்சினைக்கு முடிவுமின்றி நாம் ஓர் அரசியல் வறுமைக்குள் வாழ்ந்து வருகின்றோம். இந்த அரசியல் சூனிய நிலை நீடித்தால் அது எமது இலட்சிய போராட்டத்திற்கு பெரும் பங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பது திண்ணம். 3 தசாப்தங்களாக முடிவின்றி தொடர்ந்த ஆயுத போருக்கு நாம் ஓய்வு கொடுத்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாம் அமைதி காத்த இக்கால விரிப்பில் சமாதான வழி மூலமாக தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண எம்மாலான சகல முயற்சிகளையும் நேர்மையுடனும் உறுதிப்பாட்டுடனும் நாம் மேற்கொண்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நோர்வே நாட்டை நடுநிலையாளராக ஏற்று அந்நாட்டின் அனுசரணையுடன் உலக நாடுகள் சிலவற்றின் தலைநகர்களில் நிகழ்ந்த சமாதான பேச்சுக்களில் எமது விடுதலை இயக்கம் பங்கு பெற்றியது. 6 மாதங்கள் வரை நீடித்த 6 சுற்று பேச்சுக்களும் அர்த்தமற்றதாக பயனற்று போயின. நெருக்கடி நிலையை தணித்து இயல்பு நிலையை தோற்றுவித்து இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடி அமர்த்தவும் அவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கவும் போரினால் பேரழிவுக்காலான கட்டுமானங்களை புனர்நிர்மாணம் செய்யவும் நிறுவப்பட்ட உபகுழுக்கள் செயலிழந்து செத்து போயின. இவை ஒருபுறம் இருக்க, ஸ்ரீலங்கா அரசானது எமது விடுதலை இயக்கத்தை ஓரங்கட்டிவிட்டு வாஷிங்டனில் நிகழ்ந்த உதவி வழங்கும் நாடுகளின் மகாநாட்டில் பங்கு பெற்றியது. இதனால் சமநிலை பங்காளி என்ற தகமையில் இருந்து நாம் ஒதுக்கப்பட்டோம். இப்படியான புறநிலையிலேதான் பேச்சுக்களை தற்காலிகமாக இடைநிறுத்த எமது இயக்கம் முடிவெடுத்தது. எமது அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தவே நாம் இந்த முடிவை எடுத்தோம். பேச்சுக்களை ஒரேடியாக முறித்து சமாதான முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட நாம் விரும்பவில்லை. பேச்சுக்களை இடைநிறுத்தம் செய்த இடைவெளியில் ஓர் இடைக்கால நிர்வாக கட்டமைப்புக்கான திட்ட வரைவை முன்வைக்குமாறு ரணில் விக்ரமசிங்காவின் அரசிடம் வேண்டுகோள் விடுத்தோம். நீண்டகால போரினாலே பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு புனர்வாழ்வு பெற்றுக் கொடுக்கவும், சிதைந்து போன தமிழர் தேசத்தை மீள நிர்மாணம் செய்யவும் கணிசமான அதிகாரத்துடன் ஓர் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தினோம். ஒன்றுக்கு பின் ஒன்றாக ரணிலின் அரசு முன்வைத்த இடைக்கால நிர்வாகம் பற்றிய மூன்று வரைவுகளும் எமக்கு திருப்தியை அளிக்கவில்லை. மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களுடன் நிர்வாக வலுவற்றதாக இத்திட்ட வரைவுகள் அமைய பெற்றதால் எம்மால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறுதியில் ஓர் இடைக்கால நிர்வாக திட்ட வரைவை நாம தயாரித்து கொடுக்க முடிவெடுத்தோம். பல மட்டங்களிலே தமிழீழ மக்களின் கருத்தை பெற்று வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் அரசியல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், அரசியலமைப்பு நிபுணர்கள் ஆகியோரின் கலந்தாலோசனையுடன் ஓர் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை தயாரித்தோம். இத்திட்டம் புதுமையானது, நடைமுறை சாத்தியமானது, எமது மக்களின் அவசரமான வானிலை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இதன் கட்டமைப்பு நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் மேல்குடியமர்வு, புனர்வாழ்வு, புனரமைப்பு, அபிவிருத்தி ஆகிய பணிகளை தாமதமின்றி செயல்திறனுடன் நிறைவு செய்ய வழிவகுக்கும் உருப்படியான அதிகாரங்களை கொண்டதாக இத்திட்டம் அமைய பெற்றது. இந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி நாம் ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்திடம் சமர்ப்பித்ததுடன் ஊடகங்கள் வாயிலாக பொதுசன அரங்கிலும் பகிரங்கப்படுத்தினோம். சர்வதேச நாடுகள் பல எமது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை வரவேற்க தவறவில்லை. நீண்ட காலத்தின் பின்பு முதல் தடவையாக விடுதலை புலிகள் தமது அரசியல் சிந்தனைகளை தெளிவாகவும் விரிவாகவும் எழுத்தில் வடித்திருக்கிறார்கள் என இந்நாடுகள் திருப்தி தெரிவித்தன. நாம் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கம் நிராகரிக்கவில்லை. தாம் சமர்ப்பித்த வரைவுகளை பார்க்கிலும் எமது திட்டம் வித்தியாசமானது என்று குறிப்பிட்ட அரசாங்கம் எமது யோசனைகளின் அடிப்படையில் பேச்சுக்களை ஆரம்பிக்க இணங்கியது. ஆனால் அதே சமயம் எமது இடைக்கால நிர்வாக திட்டத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அது தமிழீழ தனியரசுக்கு இடப்பட்ட அத்திவாரம் என கண்டித்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவியும் ஜனாதிபதியுமான சந்திரிகா குமாரதுங்கா ஒருபடி மேலே சென்று அதிரடி நடவடிக்கை எடுத்தார். எமது இடைக்கால நிர்வாக திட்டம் அறிவிக்கப்பட்ட நான்காவது நாளே சந்திரிகா அம்மையார் மேற்கொண்ட திடீர் நடவடிக்கை தென்னிலங்கை அரசியலை பெரும் நெருக்கடிக்குள்ளே தள்ளியது. பாதுகாப்பு அமைச்சு உட்பட மூன்று முக்கிய அமைச்சுகளை ஜனாதிபதி சந்திரிகா படைத்தடித்து கொண்டதால் ரணில் விக்ரமசிங்காவின் ஆட்சி பீடம் அதிகார வலிவளர்ந்து ஆட்டம் கண்டது. இதனைத் தொடர்ந்து மூன்று மாதத்திற்குள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் விளைவாக ரணில் அரசாங்கம் கவிழ்ந்தது. இவ்வாண்டு முற்பகுதியில் நிகழ்ந்த பொது தேர்தல் சிங்கள தமிழ் தேசங்கள் மத்தியிலான இன முரண்பாட்டினை மேலும் கூர்மையடைய செய்தது. சமாதானத்திற்கும் இன இணக்கப்பாட்டிற்கும் விரோதமான சிங்கள பௌத்த பேர்ணவாத சக்திகள் என்றுமில்லாதவாறு தென்னிலங்கை அரசியல் அரங்கில் மேலாண்மை வகிக்க இப்பொது தேர்தல் வழிவகுத்தது. இனவாதமும் மதவாதமும் பழமைவாத கம்யூனிசமும் ஒன்று கலந்த குளறுபடியான கருத்தியலில் ஊறி திளைத்த தமிழர் விரோத கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனை இத்தேர்தலில் கணிசமான ஆசனங்களை பெற்று மூன்றாவது பிரதான அரசியல் கட்சியாக வெற்றி பெற்றது. இந்த இனவாத கட்சியை முக்கிய தோழமை பங்காளியாக அரவணைத்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைத்தார் சந்திரிகா அம்மையார். தமிழரின் தேசிய பிரச்சினை குறித்து மாறுபட்ட போக்கும் முரண்பட்ட கொள்கையுமுடைய அரசியல் இயக்கங்களின் ஒவ்வாத கூட்டாக இந்த அரசாங்கம் அமைய பெற்றது. பொதுசன தீர்ப்பின் வாயிலாக தென்னிலங்கை அரசியல் அரங்கில் சிங்கள பௌத்த மேலாண்மைவாதம் வலுப்பெற்ற அதே சமயம் தமிழரின் தாயகமான வடகிழக்கில் ஒரே இலட்சியத்தில் ஒன்றுபட்ட சக்தியாக தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றது. எமது விடுதலை இயக்கத்தின் அரசியல் இலட்சியத்திற்கு மக்கள் சக்தியின் ஏகோபித்த ஆதரவு கிட்டியது. தமிழீழ மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்ற வெகுசன அங்கீகாரமும் எமது விடுதலை இயக்கத்திற்கு வழங்கப்பட்டது. எமது இயக்கம் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்திற்கு எமது மக்களின் மனுவும் கிடைத்தது. விடுதலை புலிகளின் இலட்சிய குரலாக அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனநாயக சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 22 ஆசனங்களை பெற்று அமோக வெற்றியீட்டியது. இப்பொது தேர்தலானது என்றுமில்லாதவாறு தமிழ் சிங்கள இனங்களை வேறுபட்ட இரு தேசங்களாக பிளவுபடுத்தியது. கருத்தாலும் உணர்வாலும் இலட்சியத்தாலும் வேறுபட்டு மாறுபட்டு முரண்பட்டு நிற்கும் இரு மக்கள் சமூகங்களாக பிரிவுறச் செய்தது. தென்னிலங்கையில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து அரசியல் அதிகாரம் இனவாத சக்திகளிடம் சென்றடைந்த போதும் நாம் தொடர்ந்தும் அமைதி பேணி சமாதான முயற்சியை முன்னெடுக்க விரும்பினோம். இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தின் அடிப்படையில் பேச்சுக்களை ஆரம்பிக்க நாம் தயார் என்பதை நோர்வே அனுசரணையாளர்கள் மூலமாக சந்திரிகாவின் கூட்டணி அரசாங்கத்திற்கு அறிவித்தோம். அவ்வேளைதான் அரச கூட்டணிக்குள் குழப்பமும் கொள்கை முரண்பாடும் தலைதூக்கின. அரச கூட்டணிக்குள் ஆதிக்க வலுவுடைய கட்சியான JVP சமாதான பேச்சுக்கள் வாயிலாக தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமையும் ஆட்சி அதிகாரமும் வழங்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தது. மூன்றாம் தரப்பு நடுநிலையாளராக செயற்பட்ட நோர்வே அரசையும் வன்மையாக கண்டித்தது. நாம் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை முற்றுமுழுதாக நிராகரித்தது. எமது திட்டத்தின் அடிப்படையில் பேச்சுக்கள் ஆரம்பமானால் அரச கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடப் போவதாகவும் மிரட்டியது. சமாதான பேச்சுக்கும் சமரச முயற்சிக்கும் எதிரான JVPயினரின் தீவிரவாத கடும் போக்கு சந்திரிகா அம்மையாருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இந்நிலையே தொடர்ந்தும் நீடிக்கிறது. சமாதான வழிமுறையை பேணி இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென்ற சர்வதேச அழுத்தம் ஒருபுறமும், பேச்சுக்கள் ஆரம்பமாகி முன்னேற்றம் ஏற்படும் போதுதான் உதவி வழங்கும் நாடுகள் உறுதியளித்த பெருந்தொகை கடனுதவி கிடைக்கும் என்ற நிர்பந்தம் மறுபுறமும், பாதாள நோக்கி சரிந்து செல்லும் இலங்கையின் பொருளாதாரம் இன்னொரு புறமாக, சந்திரிகாவின் அரசு பல முனைகளில் நெருக்கடியை சந்தித்து நிற்கிறது. இந்த நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதாயின் விடுதலை புலிகளுடன் பேச்சுக்களை நடத்தியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அரச கூட்டணிக்குள் நிலவும் உள்முரண்பாடும் அடிப்படையான கொள்கை வேறுபாடும் சமாதான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு பெரும் இடையூறுகளாக எழுந்துள்ளன. தமிழரின் தேசிய இன பிரச்சினை குறித்து அரச கூட்டணிக்குள் அங்கம் வகிக்கும் கட்சிகள் மத்தியில் ஒரு தெளிவான கொள்கை திட்டமோ பொதுவான அணுகுமுறையோ இருக்கவில்லை. தமிழர் விரோத இனவாதத்திலும் போர்வரி பிடித்த இராணுவவாதத்திலும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்திலும் ஊறி தளைத்த தீவிரவாத சக்திகளுடன் அதிகார கூட்டுறவு வைத்திருக்கும் சந்திரிகா அம்மையாரால் ஒரு தெளிவான கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் சமாதான முயற்சியை முன்னெடுக்க முடியவில்லை. இதுதான் தென்னிலங்கை நிலவும் உண்மையான அரசியல் ஜதார்த்த நிலை. அரச கூட்டணிக்குள் கருத்தொற்றுமை இல்லை என்ற அரசியல் உண்மையானது மிகவும் சாதுரியமான முறையில் சர்வதேச சமூகத்திற்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டு வருகிறது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துடன் நாம் நிகழ்த்திய பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக அதன் இறுதி கட்டத்திலேயே எமது இடைக்கால நிர்வாக யோசனைகளை முன்வைத்தோம். அந்த யோசனைகளை அடிப்படையாக வைத்து உடன் பேச்சுக்களை தொடங்கலாம் என்ற எமது நிலைப்பாட்டை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை ஆதரிக்கிறது. ஆனால் எமது நிலைப்பாட்டிற்கு மாறாக சந்திரிகாவின் அரசு ஒரு நிபந்தனையை விதிக்கிறது. அதாவது, எந்த வகையான இடைக்கால நிர்வாக அமைப்பும் ஒரு நிரந்தரமான தீர்வு திட்டத்தின் இணைபிரியாத அங்கமாக அமைய வேண்டும் என வலியுறுத்துகிறது. நாம் ஓர் இடைக்கால நிர்வாக ஒழுங்கை வேண்டி நிற்க சந்திரிகாவின் அரசு இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பற்றி பேச விரும்புகிறது. கால தாமதமின்றி இடைக்கால நிர்வாக கட்டமைப்பு தமிழர் தாயகத்தில் அமையப்பெற வேண்டுமென நாம் வலியுறுத்துவதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. நீண்ட காலமாக தொடர்ந்த கொடிய போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்கள் மிகவும் அவசரமான வாழ்நிலை தேவைகளையும் பாரிய மனிதாபிமான பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு நிற்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் அகதி முகாம்களில் அவல வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் புனர்வாழ்வும் வழங்குவதற்கு உதவி வழங்கும் நாடுகள் பெருந்தொகையில் நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வந்துள்ளன. துன்பப்படும் எமது மக்களுக்கு நிவாரணமும் புனர்வாழ்வும் வழங்கவும் அழிவுற்ற தமிழர் தேசத்தை மீள கட்டியமைக்கவும் தகுந்த அதிகாரங்களுடன் வடகிழக்கில் ஓர் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பு நிறுவப்படுதல் அவசியம். போர் நிறுத்தம் செய்து 3 ஆண்டு காலமாக அமைதி பேணி 6 மாதங்கள் வரை பேச்சுக்களை நடத்திய போதும் சமாதானத்தின் பலாபலன்கள் இன்னும் எமது மக்களை சென்றடையவில்லை. தாங்க முடியாத அளவிற்கு அன்றாட வாழ்க்கை பிரச்சினைகளின் சுமை எமது மக்களை நசுக்கி வருகிறது. முதலில் உடனடியாக தமது அன்றாட வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்ட வேண்டும் என்பதையே எமது மக்கள் ஆவலாக எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். எனவேதான் நாம் முன்வைத்த யோசனைகளின் அடிப்படையில் பேச்சுக்களை ஆரம்பித்து வெகு சீக்கிரமாக இடைக்கால நிர்வாக கட்டமைப்பை நிறுவ வேண்டும் என நாம் விரும்புகின்றோம். நாம் தெரிவித்த யோசனைகளில் சில சர்ச்சைக்குரியனவாக தென்பட்டால் அவை பற்றி பேச்சுவார்த்தை மேசையில் விவாதித்து தெளிவுபடுத்தி கொள்ளலாம். முதலில் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பை நிறுவி அது செம்மையாக செயற்பட தொடங்குவதை அடுத்தே இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு பற்றி பேச்சுக்களை நடத்தலாம் என்பதே எனது நிலைப்பாடு. எமது கோரிக்கை நியாயமானது. தமிழர் தாயகத்தில் நிலவும் வாழ்நிலை நிதர்சனத்தை கருத்தில் கொண்டே நாம் இக்கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஆனால் சந்திரிகா அம்மையாரோ இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது பற்றி பேச வருமாறு எமக்கு அழைப்பை விடுத்து வருகிறார். எந்த வடிவத்திலான இடைக்கால நிர்வாக திட்டமும் முழுமையான நிரந்தர தீர்வு திட்டத்தின் அங்கமாக அமைய வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடு. தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்துவதற்கு பல காரணங்களை நாம் சுட்டிக்காட்டலாம். முதலாவதாக, அரசு கூட்டணிக்குள் அங்கம் வகிக்கும் தீவிரவாத இனத்துவச சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கலாம். அதுவும் குறிப்பாக நாம் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை வன்மையாக எதிர்த்து நிற்கும் ஜேவிபியினரை சமாதானப்படுத்தும் நோக்கமாக இருக்கலாம். 2வதாக, தமிழரின் தேசிய இன பிரச்சினையை தீர்ப்பதில் உண்மையான அக்கறை கொண்டவர் போன்று சர்வதேச சமூகத்திற்கு ஏமாற்று வித்தை காட்டுவதற்காக இருக்கலாம். 3வதாக, தமிழரின் சிக்கலான இன பிரச்சினை பற்றி விவாதிப்பது என்ற சாக்கில் பேச்சுக்களை முடிவின்றி இழுத்தடிப்பதற்காகவும் இருக்கலாம். இப்படி பல காரணங்களை நாம் சுட்டிக்காட்டலாம். எப்படியான காரணங்களாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நாம் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகின்றோம். அதாவது, சந்திரிகா அம்மையாரின் முரண்பட்ட ஒன்றுக்கொன்று மாறுபட்ட நிலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது அவரின் அரசானது தமிழ் மக்களுக்கு ஓர் இடைக்கால தீர்வையோ நிரந்தரமான தீர்வையோ வழங்கப் போவதில்லை என்பது புலனாகும். தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் சிங்கள அரசியல் தலைமைகளுடன் பேச்சுக்களை நடத்திய கசப்பான வரலாறு பற்றி நான் இங்கு விவரிக்க விரும்பவில்லை. காலத்தால் சாகாது ஈழத்தமிழ் இனத்தின் கூட்டு அனுபவத்தில் புதைந்து கிடக்கும் அரசியல் உண்மை இது. மொழி உரிமை என்றும் சம உரிமை என்றும் பிரதேச சுயாட்சி என்றும் சமஸ்தி கூட்டாட்சி என்றும் காலம் காலமாக நாம் பேச்சுக்களை நடத்தி உடன்பாடுகள் ஒப்பந்தங்கள் செய்து ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட வரலாற்று பாதையில் மீள நடைபோட எமது விடுதலை இயக்கம் தயாராக இல்லை. சிங்கள பௌத்த பேர்ணவாத சகதிக்குட் புதைந்து கிடக்கும் அரசியல் அமைப்புகளும் அவற்றின் தலைமைகளும் தமிழீழ மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஒருபொழுதும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. சிங்கள தேசத்தின் பிரதான அரசியல் கட்சிகள் எவையுமே தமிழரின் தேசிய இன பிரச்சினையின் அடிப்படைகளை கூட அங்கீகரிக்க தயாராக இல்லை. வடகிழக்கு மாநிலமானது தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று தாயகம் என்பதையோ தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசிய இன கட்டமைப்பை கொண்ட மக்கள் சமூகம் என்பதையோ தமிழீழ மக்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமையுடனான சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதையோ எந்த ஒரு சிங்கள அரசியல் இயக்கமும் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. தமிழரின் தேசிய இன பிரச்சினையின் அடிப்படைகளை புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் பெருந்தன்மையும் மதிநுட்பமும் இல்லாதது ஒருபுறம் இருக்க, தென்னிலங்கை அரசியல் இயக்கங்கள் மத்தியில் ஒத்திசைவற்ற ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரண்பாடுகள் நிறைந்த கருத்துக்களையும் கொள்கைகளையுமே காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி குளறுபடியான கொள்கைகளை வரித்து கொண்டு அப்பட்டமான இனவாதம் பேசும் கட்சிகளின் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் சந்திரிகா அம்மையார் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது பற்றி அக்கறை காட்டுவது எமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஜனாதிபதி சந்திரிகாவிடமும் அவர் கூட்டாட்சி அமைத்திருக்கும் கட்சிகளிடமும் எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியிடமும் எமது விடுதலை இயக்கம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறது. அதாவது, தமிழ் மக்களது இனப்பிரச்சினையின் அடிப்படைகள் குறித்து அவர்களது மூலாதார கோரிக்கைகளான தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை குறித்து உங்களது கட்சிகளின் கொள்கை நிலைப்பாட்டினை அதிகாரபூர்வமாக பகிரங்கப்படுத்துங்கள். தென்னிலங்கை அரசியலரங்கில் தமிழரின் அடிப்படை அரசியல் அபிலாசைகள் குறித்து தெளிந்த பார்வையும் நேரிய தரிசனமும் ஒத்திசைவான நிலைப்பாடும் நிலவுமானால் எமது மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதில் அர்த்தமுண்டு. அல்லாத பட்சத்தில் நிரந்தர தீர்வு குறித்து பேசுவதில் அர்த்தமில்லை. தமிழர் பிரச்சினை குறித்து பிளவுபட்டு முரண்பட்டு குழம்பி நிற்கும் சிங்கள அரசியல் தலைமைகளிடமிருந்து எமது மக்களுக்கு நியாயமான நிரந்தர தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மையை உணர்ந்துதான் நாம் இடைக்கால தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்தோம். எமது மக்களின் வாழ்க்கை தேவைகளுக்காவது நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடனேயே நாம் இத்திட்டத்தை முன்வைத்து பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு விருப்பம் தெரிவித்தோம். ஆனால் சந்திரிகாவின் அரசு எமது நியாயமான நிலைப்பாட்டை நிராகரித்து நிரந்தர தீர்வு என்ற சாக்கு சொல்லி சமாதான முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. சமாதானத்தின் விரோதிகளையும் இனவாத சக்திகளையும் அவர்களது குளறுபடியான கொள்கைகளையும் தனது கூட்டாட்சி திரைக்குள் மூடி மறைத்து விடுதலை புலிகள் மீது வீண்பலி சுமத்த முனைகிறார் சந்திரிகா அம்மையார். சமாதான முகமூடி அணிந்து நடிக்கும் சந்திரிகா அரசின் உண்மையான முகத்தை சர்வதேச சமூகம் அடையாளம் கண்டுகொள்ளும் என்ற நம்பிக்கை எமக்குண்டு. இடைக்கால தீர்வுமின்றி, நிரந்தர தீர்வுமின்றி, நிலையான அமைதியுமின்றி, நிம்மதியான வாழ்வுமின்றி நாம் அரசியல் வறுமைக்குள் தொடர்ந்தும் சிறைப்பட்டு கிடக்க முடியாது. சிங்கள தேசமானது தமிழினத்தை அரவணைத்து இணைத்து வாழவும் விரும்பவில்லை. அதே சமயம் பிரிந்து சென்று தனித்து வாழவும் விடுவதாக இல்லை. இரண்டும் கட்டார் நிலையில் விடிவின்றி விடுதலையின்றி எதிர்கால சுபீட்சமின்றி சூன்யமான அரசியல் இருட்டுக்குள் நாம் தொடர்ந்து வாழ முடியாது. பொறுமைக்கும் எதிர்பார்ப்புக்கும் எல்லை கோடுகள் உள்ளன. அந்த எல்லை கோடுகளை நாம் அடைந்து விட்டோம். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா அரசுக்கு நாம் அவசரமான அழைப்பொன்றை விடுக்க விரும்புகின்றோம். அதாவது, நாம் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தின் அடிப்படையில் நிபந்தனையற்ற முறையில் காலம் தாமதிக்காது பேச்சுக்களை ஆரம்பிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். எமது இந்த அவசர வேண்டுகோளை நிராகரித்து காலத்தை இழுத்தடித்து எமது மக்களின் துயர வாழ்வை நீடித்து செல்ல சிங்கள அரசு முற்படுமானால் நாம் எமது தேசத்தின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. எமது இந்த இக்கட்டான நிலையை தமிழரின் இனப்பிரச்சினையில் அக்கறையுடைய உலக நாடுகள் கருத்தில் எடுத்து எமது நியாயமான நிலைப்பாட்டின் அடிப்படையில் சமாதான பேச்சுக்களை ஆரம்பிக்கும்படி ஸ்ரீலங்கா அரசிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். எமது மண்ணின் விடுவிற்காகவும் எமது மக்களின் விடுதலைக்காகவும் களமாடி வீழ்ந்த எமது மாவீரர்களை நினைவுகூரும் இப்புனித நாளில் தேச விடுதலை என்ற அவர்களது இலட்சிய கனவை எத்தகைய இடர்கள் சவால்களை எதிர்கொண்ட போதும் நிறைவு செய்வோம் என நாம் உறுதி பூணுவோமாக. புலிகளின் தாகம், தமிழீழ தாயகம்.